July 2 ஆஸ்திரேலிய பெடரல் தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் வழமை போல் த நேஷனல்ஸ் கட்சி லிபரல் கட்சியுடனான கூட்டணியில் தேர்தலை சந்திக்கவுள்ளது. ஆஸ்திரேலியாவின் கிராமப்புறங்களை பிரதிநிதித்துவம் செய்து வரும் கட்சி த நேஷனல்ஸ் கட்சி. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் பெரிய தேர்தல் தொகுதியான பார்க்ஸ் தொகுதி 1984 உருவானது முதல் இத்தொகுதி த நேஷனல்ஸ் கைவசமே உள்ளது. 4வது முறையாக பார்க்ஸ் தொகுதியில் த நேஷனல் சார்பில் போட்டியிடுகிறார் திரு மார்க் கர்ல்டன். 2007 முதல் இத்தொகுதியின் சார்பில் 3 பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். த நேஷனல்ஸ் கட்சியின் கொள்கைகள் மற்றும் தற்பொழுது நிலவி வரும் சில சர்ச்சைகள் குறித்து அவருடன் உரையாடினோம். மார்க் கர்ல்டன் அவர்களின் உரை ஆங்கிலத்தில் அமைந்துள்ளதால் அதனை தமிழில் மொழிபெயர்த்து தருகிறோம். முதலாவதாக அவரிடம் நாம் முன்வைத்த கேள்வி, லிபரல் கட்சியுடனான பல கொள்கைகளோடு த நேஷனல்ஸ் ஒத்துப்போகிறதே, அப்படி இருக்கும் பொழுது ஏன் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் உள்ளது போல லிபரல் நேஷனல் பார்ட்டி LNP போன்று ஒரே கட்சியாக இணைந்து ஒரே பெயரில் செயல்படலாமே?
முதலாவதாக நாங்கள் லிபரல் கட்சியுடன் அனைத்து விடயங்களிலும் ஒத்துப்போவதில்லை. த நேஷனல்ஸ் கட்சி ஒன்று மட்டுமே ஆஸ்திரேலியாவின் கிராமப்புறங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் கட்சி. நாங்கள் நகரப்புறங்களை பிரதிநிதித்துவம் செய்வதில்லை. அரசாங்கத்துடன் கைகோர்த்துள்ள த நேஷனல்ஸ் கட்சி செல்வாக்குமிக்க கட்சியாக இருப்பது அவசியம். அந்த செல்வாக்கினை கொண்டு கிராமப்புறங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற முடியும். உதாரணமாக தொலைத்தொடர்பு பிளாக் ஸ்பாட் ரோல் அவுட் திட்டம், கிராமங்களுக்கான ரயில் சேவை, கிராமப்புற மாணவர்களுக்கான கல்வி வாய்ப்பு மற்றும் நிதியுதவி. இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கோலிஷனுடன் நாங்கள் பலமான கலந்துரையாடல் செய்து வருகிறோம். நாங்கள் முன்வைக்கும் அனைத்து விடயங்களும் எங்களுக்கு கிடைக்காத பொழுதும் சில கிராமப்புற நலத்திட்டங்களை கொண்டு வருவதில் வெற்றியடைந்திருக்கிறோம். ஆகவே ஒரே கட்சியாக இருந்தால் எங்களால் அவ்வகையான அழுத்தத்தினை கொடுக்க முடியாது.
சரி, தனித்தனியே இயங்கினால் மட்டுமே அரசுக்கு கிராமப்புற மக்களின் நலத்திட்டங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும் என்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது இலவச வர்த்தக ஒப்பந்தங்களில் பல நாடுகளுடன் கோயிலிஷன் அரசாங்கம் கைச்சாத்திட்டுள்ளதே, இந்த இலவச வர்த்தக ஒப்பந்தத்தினால் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி பாதிக்காதா?
இலவச வர்த்தக ஒப்பந்தம் ஜப்பான், தென்கொரியா, சீனா போன்ற நாடுகளுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஒப்பந்தம் கிராமப்புற மக்களுக்கு வெற்றி என்று சொல்லுவேன். இலவச வர்த்தக ஒப்பந்தத்தினால் கிராமப்புற பொருளாதாரம் நன்மைகளை ஏற்கனவே அடைய துவங்கியுள்ளன. வரும் வருடங்களில் இந்த நன்மைகள் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். உதாரணத்திற்கு செம்மர் யாடு இறைச்சி ஏற்றுமதி. எனது தொகுதியிலிருந்து செய்யப்படும் இந்த ஏற்றுமதி இலவச வர்த்தக ஒப்பந்தத்தினால் நிச்சயம் பயனடையும். ஆசிய நாட்டு வர்த்தகங்கள் நமது நாட்டுக்கு இலகுவாக கிடைக்கும். இதனால் ஆஸ்திரேலியா, குறிப்பாக எனது தொகுதி வர்த்தகர்கள் உயர்தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய அது வழி செய்யும். ஆகவே இலவச வர்த்தக ஒப்பந்தம் நமது நாட்டு பொருளாதாரத்திற்கு அவசியமானது.
கோல் சீம் கேஸ் ப்ராஜெக்ட்ஸ், இத்திட்டத்திற்கு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ள நிலையில் CSG-யினால் நமது நீர்நிலைகள் மற்றும் உணவு உற்பத்திகள் பாதிக்கப்படுகிறது என்று CSG-க்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் கூறி வருகின்றனர். CSG குறித்து த நேஷனல்ஸின் நிலைப்பாடுதான் என்ன?
CSG குறித்து நிலவும் சில கட்டுக்கதைகளை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். CSG லைசன்ஸ் வழங்கும் பொறுப்பு பெடரல் கோலிஷன் அரசாங்கத்தினுடையது அல்ல, அது மாநில அரசின் பொறுப்பு. நியூ சவுத் வேல்ஸை பொறுத்தவரை அனைத்து CSG லைசன்ஸ்களையும் முந்தைய லேபர் அரசே வழங்கியுள்ளது. ஆனால் நியூ சவுத் வேல்ஸின் கோலிஷன் அரசாங்கம் CSG தொழில்துறையில் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் வழிகாட்டுதல்களை கொண்டு வந்துள்ளன. நியூ சவுத் வேல்ஸ் வடக்கு கடற்கரை பகுதியில் சில CSG நிறுவனங்களின் லைசன்ஸ்கள் மீளப்பெறப்பட்டுள்ளன. மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை CSG-யினால் நமது நீர் ஆதாரங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக சுயாதீன விஞ்ஞான நிபுணர் குழு அமைத்திட நாங்கள் த நேஷனல் அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறோம். தற்பொழுது நியூ சவுத் வேல்ஸில் எந்த ஒரு விவசாயிகளின் விருப்பத்திற்கும் எதிராக அவர்களின் காணிகளில் CSG நிறுவனங்களின் செயல்பாடுகள் இல்லை.
சிஎஸ்ஜி
நிறுவனங்கள் விவசாயிகளின் அனுமதியின்றி அவர்களின் காணிகளுக்குள் நுழைய முடியாது. வெளிப்படையாக சொல்லுவதென்றால், சிஎஸ்ஜிக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் நெறிமுறைகள் தேவை. ஆனால் சிஎஸ்ஜி எதிர்ப்பாளர்களால் முன்வைக்கப்படும் பல தரவுகள் சரியானவைகள் அல்ல.
CSG in New South Wales was promoted.
லேபர் கட்சியும் கிரீன் கட்சியுமே ஆரம்பத்தில் நியூ சவுத் வேல்ஸில் சிஎஸ்ஜியை ஊக்குவித்தன. ஆனால் அவர்களே தற்பொழுது காலிஷன் அரசாங்கம் மீது பழி போடுகிறார்கள். நாங்கள் தி நேஷனல்ஸ் கட்சி மட்டுமே இத்துறையில் பல நெறிமுறைகளை கொண்டு வந்திருக்கிறோம்.
ஆஸ்திரேலியாவிலிருந்து வியட்நாமிற்கு ஏற்றுமதியாகும் உயிர் பிராணிகள் அங்கு இறைச்சிக்காக வெட்டப்படும் கசாப்பு இடங்களில் சித்திரவதை செய்யப்படுவதாக பல காணொலிகள் வெளியிடப்பட்டுள்ளன. இங்கிருந்து பிராணிகளை உயிருடன் ஏற்றுமதி செய்யும் வர்த்தகர்கள் விவசாயிகளின் அலட்சியமும் ஒரு காரணம் என்று குற்றம் சாட்டப்படுகிறதே. இதை தடுப்பதற்கு உங்கள் கட்சி எவ்வகை நடவடிக்கைகளை எடுத்துள்ளன?
எங்கள் கட்சியின் தலைவர் பானபி ஜாய்ஸ் அவர்கள் விவசாயத்துறை அமைச்சராக உள்ளார். இது குறித்து அவருக்கு பாரிய பொறுப்பு உள்ளது. உயிர் பிராணிகள் ஏற்றுமதியில் கடுமையான வரையறைகளை நடைமுறைப்படுத்துவதில் நாங்கள் தி நேஷனல்ஸ் ஆதரவாகவே செயல்பட்டு வருகிறோம். வியட்நாமில் உள்ள சில கசாப்பு இடங்களில் நமது இறைச்சி மாடுகளுக்கு நடக்கும் கொடுமை வேதனைக்குரியது. அவ்வகையான கசாப்பு இடங்களுக்கான லைசன்ஸ்கள் மீளப்பெறப்பட்டுள்ளன. கிரீன்ஸ் கட்சி உட்பட சிலர் இந்த விலங்குகளை உயிருடன் ஏற்றுமதி செய்யாமல் இங்கேயே அவைகளை வெட்டி குளிரூட்டப்பட்ட இறைச்சிகளாக ஏற்றுமதி செய்தால் இந்த விலங்குகளுக்கு ஏற்படும் இந்த கொடுமைகளை தவிர்க்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள்.
In countries like Indonesia and Vietnam.
ஆனால் இந்தோனேஷியா வியட்நாம் போன்ற நாடுகளில் உள்ள வாடிக்கையாளர்களிடம் மின்சாரம் குளிர்சாதன வசதிகள் இல்லாத நிலையில் அவர்கள் உடன் இறைச்சியையே உண்ண வேண்டிய நிலையில் உள்ளார்கள். இந்த நிலையில் இந்த நாடுகளுக்கு உயிர் பிராணிகளின் ஏற்றுமதியினை நாம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நிறுத்தினால் அவர்களுக்கு உயர்தர புரத உணவான இறைச்சியின் தட்டுப்பாடு பாரிய அளவில் ஏற்படும். ஆகவே இதுகுறித்து நாம் அவர்களுக்கு அறிவு புகட்ட வேண்டும். அதேவேளை இந்த நாடுகளில் உள்ள கசாப்பு இடங்களை நாம் அடிக்கடி கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். உண்மையை சொல்வதென்றால், இறைச்சிக்காக இங்கே வெட்டி நாம் ஏற்றுமதி செய்வது நல்லது. இதனால் பலருக்கு நாம் இங்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனால் நாம் ஏற்றுமதி செய்யும் சில நாடுகளில் உள்ள இறைச்சி சந்தை அவ்வாறு இல்லை. இந்த விடயங்களில் விவசாயிகளை பொறுப்பு கூறுவது சரியல்ல. அவர்கள் வளர்க்கும் பிராணிகள் வெளிநாடுகளுக்கு உயிருடன் ஏற்றுமதி செய்யப்படும் பொழுது அவைகள் அங்கு சரியாக பார்த்துக் கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையிலேயே அனுப்புகிறார்கள். ஆனால் சில இடங்களில் இந்த விலங்குகள் கொடுமைப்படுத்தப்படுவதை பார்க்கும் பொழுது அவர்களே அதிகம் வேதனை அடைகிறார்கள்.
இறுதியாக, பெரிய வர்த்தக நிறுவனங்களால் குறைந்த விலையில் பால் விற்கப்படுவதால் உண்மையில் பால் உற்பத்தி விவசாயிகளே பாதிக்கப்படுகின்றனர். தி நேஷனல்ஸ் அவர்களை இப்பிரச்சனையிலிருந்து மீட்க என்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளீர்கள்?
சிற்சில விடயங்கள் இது குறித்து நாங்கள் செய்திருக்கிறோம். அவைகளில் சிலவற்றின் பயன்களை நாம் எதிர்காலங்களில் தான் உணர முடியும். குறிப்பாக வர்த்தக நடைமுறை சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றங்களினால் நாட்டில் உள்ள பெரிய வர்த்தக அங்காடிகள் பால் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படும் வகையில் குறைவான விலையில் பால் விற்பனை செய்வது தடுக்கப்படும். இதை சாத்தியப்படுத்தும் வகையில் நாங்கள் மாற்றங்களை வர்த்தக நடைமுறை சட்டத்தில் முன்வைத்துள்ளோம். இதற்கிடையில் குறுகிய கால நிவாரணமாக நியூ ஸ்டார்ட் அலவன்ஸ் போன்று பால் உற்பத்தி விவசாயிகளுக்கு நிதியுதவி, குறைந்த வட்டியில் கடன் உதவி, அவர்களின் பால் உற்பத்தி செலவுகளை குறைக்கும் வகையில் புதிய தொழில்நுட்ப தளவாடங்கள் போன்ற திட்டங்களை நாம் முன்வைத்துள்ளோம். ஆனால் எதிர்காலத்தில் வர்த்தக நடைமுறை சட்டத்தின் மாற்றங்களே பெரிய வர்த்தக நிறுவனங்கள் இந்த விடயத்தில் சரியாக செயல்பட அழுத்தத்தை கொடுக்க முடியும்.
With those proposals and ultimately in the long term changes to the Trade Practices Act will hopefully put more pressure on the larger traders to do the right thing by their suppliers.
தேர்தல் பிரச்சாரங்களில் மார்க் கெல்டன் அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வரும் இவ்வேளையில் SBS தமிழ் ஒலிபரப்பிற்காக நேரத்தினை ஒதுக்கி தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொண்டோம்.